அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. ஜனவரி மாதம் 29 புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில். உலகில் அனைத்து சிறார்களும் ஆரம்ப பள்ளி கல்வியை பெறுவதற்கு இன்னமும் 70 மேலாகும் என்று ஐநா கூறியிருக்கும் பின்னணியில் இலங்கையின் மலையக கல்வி நிலைமை குறித்த செவ்வி.
மலையக பகுதி, அதாவது பெருந்தோட்ட தமிழர் வாழும் பகுதியில் கல்வி நிலை மிகவும் பின்தங்கிதான் இருக்கு. அதாவது நாட்டில் மொத்தமாக ஒரு மட்டத்தில் பார்க்கும்போது 50-60 பின்தங்கிய நிலையில தான் மலையக தமிழ் கல்வி இருக்கின்றது.
வடகிழக்கு மாகாணங்களில் காணாமல் போனவர்கள் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழு முஸ்லீம்கள் காணாமல் போனமை தொடர்பில் அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் மற்றும் கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தனை விசாரிக்க கோரும் பிரேரணை நிராகரிக்கப்பட்டிருப்பது குறித்த செய்திகள்.
முன்னாள் முதலமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன், பிரதியமைச்சராக இருக்கிற விநாயகமூர்த்தி முரளிதரன் ஆகியோர் விடுதலை புலிகள் இயக்கத்திலே கடந்த காலங்களிலே இருந்தவர்கள். அவர்களிடத்திலே நாங்கள் விசாரணை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம். அதன் ஊடாக பல தகவல்களை இந்த ஆணைக்குழு பெற்றுக் கொள்ள முடியும் என்று நாங்கள் கருதுகிறோம்.
நிறைவாக பலகணி ஆகியவற்றை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வழங்குபவர்கள் மணிவண்ணன் மற்றும் விமல் சுக்கநாதன்.
உக்ரைன் நாடு உள்நாட்டுப் போரின் விளிம்பில் நிற்பதாக நாட்டின் முன்னாள் அதிபர் லியோனிட் கிராவ்சுக் எச்சரித்திருக்கிறார். நாட்டில் நீண்டகாலமாக நடத்தப்பட்டு வரும் அரச எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களில் கைது செய்யப்பட்டவர்களுக்கு பகிரங்க மன்னிப்பு வழங்கப்படுதல் பற்றிய நாடாளுமன்ற விவாதத்தில் பேசும்போது இந்த எச்சரிக்கையை அவர் விடுத்தார். தற்போதைய அதிபர் விக்டர் யனுகோவிச்சுடன் ரஷ்யா ஏற்படுத்திய உடன்படிக்கைப்படி கடன் உதவிகளையும் மலிவு விலையில் எரிபொருளையும் தான் வழங்குவதை உக்ரைனில் புதிய அரசு பதவியேற்கும் வரை ஒத்திவைப்பதாக ரஷ்ய தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நாட்டின் பிரதமரும் அமைச்சர்களும் சமர்ப்பித்த ராஜினாமா கடிதங்களை அதிபர் யனுகோவிச் நேற்று ஏற்றுக்கொண்டார். ஆனால் அதிபரும் கூடவே பதவி விலக வேண்டும் என்று ஆர்ப்பாட்டக்காரர்கள் தொடர்ந்து கேட்டு வருகிறார்கள்.
குருத்தணு ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வரும் ஆராய்ச்சியாளர்கள் ஒவ்வொரு நோயாளிக்குமான தனிப்பட்ட வகையிலான மருத்துவ சிகிச்சை முறையை உருவாக்க உதவக்கூடிய பெரும் விஞ்ஞான கண்டுபிடிப்பு ஒன்றை தாங்கள் எட்டியிருப்பதாக கூறுகிறார்கள். இரத்த அணுக்களை அமிலத்தில் தோய்த்து எடுப்பதன் மூலமே குருத்தணுக்களை உருவாக்க முடியும் என்று ஜப்பானில் உள்ள விஞ்ஞானிகள் காட்டியிருக்கிறார்கள். இந்த முடிவு நேச்சர் என்ற அறிவியல் சஞ்சிகையில் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னர் வரை தோல் அணுக்கள் மரபணு ரீதியாக மாற்றியமைக்கப்பட வேண்டியிருந்தது. ஆய்வாளர்கள் எலிகளின் இரத்த செல்களை வைத்து ஆராய்ச்சியை நடத்தினர். இதே முடிவுகளை இனி அவர்கள் மனித இரத்தத்தை வைத்து எட்ட முடியுமா என்று பார்ப்பார்கள்.
அமெரிக்காவில் செல்வம் உள்ளோருக்கும் இல்லாருக்கும் இடையிலான இடைவெளியின் அதிகரிப்பை தடுத்து நிறுத்தி பின்வாங்க செய்யும் முயற்சியில் தான் கவனம் செலுத்துவதை அவரது ஸ்டேட் ஆஃப் த யூனியன் நாட்டு நிலை பற்றிய வருடாந்த அறிக்கையில் அதிபர் ஒபாமா சுட்டிக்காட்டியிருக்கிறார்.
The cold hard fact is that even in the midst of recovery, too many Americans are working more than ever just to get by, let alone to get ahead.
நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவித்தல், நிரந்தரமாக போருக்கான தயார் நிலையில் அமெரிக்கா நிற்பதை தவிர்த்து ராஜதந்திர வழிகளை முன்னெடுத்தல் ஆகியன பற்றியும் அதிபர் ஒபாமா வலியுறுத்தினார். பிளவுபட்டு நிற்கும் காங்கிரஸ் பேராயமன்றத்தை இயன்ற அளவில் இயன்ற சந்தர்ப்பங்களில் தவிர்க்க தனது நிர்வாக அதிகாரங்களை தான் பயன்படுத்தும் தமது சேர்த்திறன் ஆண்டாக இந்த 2014 இருக்கும் என்றும் அவர் உறுதி வழங்கினார். ஈரானின் அணுசக்தி திட்டம் விரிவடைவதை அரசியல் பலவந்தத்தோடு கூடிய ராஜதந்திரம் தடுத்து நிறுத்தியது என்று கூறிய அதிபர் ஒபாமா, ஈரானோடு நிரந்தர உடன்படிக்கை ஒன்று பற்றிய பேச்சுவார்த்தைகள் வெற்றியடைய ஒரு வாய்ப்பு தரப்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார்.
இந்தியாவின் பெண் அரசியல்வாதி ஒருவர் பாலியல் வல்லுறவு குறித்து தெரிவித்த சில கருத்துக்கள் பற்றி பரவலான கண்டனம் எழுந்திருக்கிறது. மகாராஷ்டிரா மாநில பெண்கள் ஆணையத்தின் உறுப்பினராக இருக்கும் ஆஷா மிர்ஜே, பெண்கள் உடல் ரீதியான அங்க அசைவுகள் மூலமும் உடைகளை உடுத்தும் விதத்தின் மூலமும் ஓரளவுக்கு பாலியல் வல்லுறவுக்கு காரணமாகிறார்கள் என்று கூறியிருந்தார். பெண்கள் ஏன் பின்னிரவு நேரங்களில் வெளியே செல்ல வேண்டும் என்றும் அவர் கேட்டிருந்தார். இந்திய ஊடகங்களில் பரவலாக வெளியிடப்பட்ட இந்த கருத்துக்கள் பெண் ஆர்வலர்கள் மற்றும் பிற அரசியல்வாதிகள் மத்தியில் கடும் சீற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றன. தனது கருத்துக்கள் அவை வெளியிடப்பட்ட சூழ்நிலைக்கு வெளியே பொருள் கொள்ளப்படுவதாக கூறிய ஆஷா மிர்ஜே, ஆயினும் தனது கருத்துக்களுக்காக மன்னிப்பு கேட்டிருக்கிறார்.
எகிப்தில் பயங்கரவாத இயக்கம் ஒன்றின் உறுப்பினர்களுக்கு உதவி வழங்கல், பொய்யான செய்திகளை பரப்புதல் ஆகிய குற்றங்களுக்காக தொலைக்காட்சி ஊடகத்துறையின் 20 பேர் எகிப்தின் குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுவதாக எகிப்திய அதிகாரிகள் அறிவித்திருக்கிறார்கள். பயங்கரவாத இயக்கம் என்று அவர்கள் குறிப்பிட்டது. முஸ்லீம் சகோதரத்துவ அமைப்பைத்தான் என்று நம்பப்படுகிறது. இந்த 20 பேரும் அல் ஜசீரா தொலைக்காட்சி நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் என்று எகிப்து கூறியிருக்கிறது. ஆனால் எகிப்தில் அல் ஜசீரா டிவிக்கு 20 ஊடகங்கள் கிடையாது என்று அல் ஜசீரா கூறியிருக்கிறது. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட 20 பேரில் 4 வெளிநாட்டவர்கள், 2 பிரிட்டனைச் சேர்ந்தவர்கள், 1 டச்சுக்காரர், மற்றவர் ஆஸ்திரேலியர். 20 பேரில் 8 பேர் மட்டுமே எகிப்தில் தடுத்து வைக்கப்படுகிறார்கள். இவர்கள் அனைவரையும் எகிப்து விடுதலை செய்ய வேண்டும் என்று பிபிசி உட்பட அனைத்துலக செய்தி நிறுவனங்கள் குரல் எழுப்பியிருக்கின்றன.
சர்வதேச அளவில் விளையாட்டு வீரர்களை விலை கொடுத்து வாங்குவதில் இங்கிலாந்து கால்பந்து கிளப்புகள் தான் இதுவரையிலேயே மிகப்பெரிய அளவு செலவு செய்திருக்கின்றன என்பதை புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன.
செய்தியரங்கத்தில் முதலில் பன்னாட்டு கண்ணோட்டம். ஐநாவின் கல்வி, விஞ்ஞானம் மற்றும் கலாச்சார அமைப்பான யுனெஸ்கோ உலகில் அனைத்து சிறார்களும் ஆரம்ப பள்ளி கல்வியை பெறுவதற்கு இன்னமும் 70 ஆண்டுகளுக்கும் மேலாகும் என்று கூறியிருக்கிறது. இது குறித்த பிபிசியின் செய்திக்குறிப்பை தமிழில் தருகிறார் பூபாலரட்னம் சீவகன்.
ஐநாவின் கல்வி, விஞ்ஞானம் மற்றும் கலாச்சார அமைப்பான யுனெஸ்கோ உலகில் அனைத்து சிறார்களும் ஆரம்ப பள்ளி கல்வியை பெறுவதற்கு இன்னமும் 70 ஆண்டுகளுக்கும் அதிகமாக எடுக்கும் என்று கூறியிருக்கின்றது. ஆனால் 2015 ஆண்டுக்கு முன்னதாக இதனை எட்டிவிட முடியும் என்று முன்னதாக உலகத் தலைவர்கள் உறுதியளித்திருந்தார்கள். 5 கோடியே 70 லட்சம் பிள்ளைகள் இன்னமும் பள்ளிக்கூடத்துக்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்கின்றார்கள். வறியவர்களும் ஆப்பிரிக்க பெண் பிள்ளைகளும் கல்வி வசதியை பெற 2086 ஆண்டாகிவிடும் என்று அந்த அறிக்கை கூறியிருக்கின்றது. இது மிகவும் அதிர்ச்சிக்குரிய ஒரு தகவல் என்று இந்த அறிக்கையை எழுதிய பாலின் ரோஸ் அவர்கள் கூறியிருக்கின்றார். ஆசிரியர்களுக்கான சரியான பயிற்சி இல்லாததால் குறைந்தது 25 கோடி சிறார்களுக்கு அடிப்படை வாசித்தல் மற்றும் கணக்கு போடும் திறன் கூட கிடைக்கவில்லை என்று யுனெஸ்கோவின் அறிக்கை கூறுகின்றது. 1/3 நாடுகளில் கால் பங்குக்கும் மேலான ஆசிரியர்களுக்கு தேசிய அளவிலான தரத்தில் பயிற்சி தரப்படுவதில்லை என்றும் அது குறிப்பிட்டிருக்கின்றது. மிகவும் மோசமான நிலைமை நீடிக்கும் நாடுகளில் ஒன்றான பாகிஸ்தானில் குழந்தைகளில் 1/3 மாத்திரமே படித்தல் மற்றும் கணிதல் ஆகிய 2 விஷயங்களில் அடிப்படையான அம்சங்கள் தெரிந்திருக்கின்றன என்று இஸ்லாமாபாத்தில் இருக்கின்ற பிபிசி செய்தியாளர் ஒருவர் கூறுகின்றார். அதேவேளை இந்தியா, வியட்நாம், எத்தியோப்பியா மற்றும் தன்சானியா போன்ற நாடுகள் ஒப்பீட்டளவில் கல்வியை அடைவதற்கான பரப்பில் முன்னேற்றத்தை கண்டிருப்பதாகவும் அந்த அறிக்கை கூறியிருக்கின்றது. சகாராவுக்கு தெற்கே இருக்கின்ற நாடுகள் மற்றும் மேற்காப்பிரிக்க நாடுகள் ஆகியவை இந்த விடயத்தில் மிகவும் மோசமான நிலையில் இருப்பதாக அந்த அறிக்கை கூறுகின்றது. 35 வருடமாக போரை சந்தித்து வருகின்ற ஆப்கானிஸ்தானை பொறுத்தவரை அங்கு பள்ளிக்கூடங்களை ஒருவாறாக திறக்க அந்த நாடு முயற்சித்துக் கொண்டிருக்கின்றது. வறிய நாடுகளை பொறுத்தவரை அங்கு கால்வாசி இளையவர்கள் கல்வி இல்லாமலேயே இருக்கின்றார்கள்.
பிபிசியின் செய்திக்குறிப்பை தமிழில் தந்தவர் பூபாலரட்னம் சீவகன். தெற்காசிய பகுதியில் ஒப்பீட்டளவில் இலங்கையின் கல்வித்தரம் மேம்பட்ட நிலையில் இருக்கிறது என்று பல சந்தர்ப்பங்களில் இலங்கை அரசு கூறி வரும் பின்னணியில் யுனெஸ்கோ இன்று வெளியிட்டிருக்கும் அறிக்கையை வைத்து பார்க்கும்பொழுது இலங்கையின் மற்ற பகுதிகளுடன் ஒப்பிடும்பொழுது மலையக பகுதிகளில் ஆரம்ப கல்வியின் நிலை எப்படி இருக்கிறது என்று மலையகத்தில் இருக்கும் கல்வி மற்றும் சமூக நிலவரங்கள் குறித்து தொடர்ந்து எழுதி வருபவரும் தொழில்துறை தீர்ப்பாயத்தின் ஓய்வு பெற்ற பதிவாளருமான தர்மலிங்கம் மனோகரன் அவர்களிடம் கேட்டார் சிவராமகிருஷ்ணன்.
இலங்கையில கல்வி நிலை ஓரளவுக்கு தரம் உயர்ந்ததா இருந்தாலும் கூட மலையக பகுதி, அதாவது பெருந்தோட்ட தமிழர் வாழும் பகுதியில் கல்வி நிலை மிகவும் பின்தங்கிதான் இருக்கிறது. அதாவது நாட்டில் மொத்தமாக ஒரு மட்டத்தில் பார்க்கும்போது 50-60 வருடங்கள் பின்தங்கிய நிலையில தான் மலையக தமிழ் கல்வி இருக்கின்றது. இலங்கையில 9 மாகாணங்களில் 6 மாகாணங்கள்ல 12 மாவட்டங்கள்ல மலையக பெருந்தோட்ட பகுதி மக்கள் வாழ்கின்றார்கள். அவர்களுக்கென்று 828 பாடசாலைகள் இருக்கின்றன. அந்த பாடசாலைகளில் 5-6 பாடசாலைகள் தான் தரமான பாடசாலைகளாக இருக்கின்றது. மற்றதெல்லாம் பேரளவில் தான் பாடசாலை இருக்கின்றது. இலங்கையில இலவச கல்வி புகுத்தப்பட்ட காலத்துல கலாநிதி CWW கண்ணங்கர இலங்கை கல்வியை புகுத்தினாலும் கூட அவர் மலையகத்துக்கு பெருந்தோட்டத்துக்கு அந்த இலவச கல்வியை புகுத்தவில்லை. அதுக்கு பிறகு பொன்னம்பலம், அருணாசலம் போன்றவர்கள் தான் இது பற்றி குரல் கொடுத்திருக்கிறார்கள். இப்பவும் கூட அதே நிலைதான் பேரளவில் இருக்கின்றது. ஆனா புறக்கணிப்பு நிறையவே நடந்து கொண்டு வருகின்றது. தேசிய மட்டத்தில் சமத்துவ கல்வி இலங்கையில வழங்கப்படையில தமிழ் மொழி மூலம் குறிப்பாக மலையக பெருந்தோட்ட பகுதியில சமத்துவ கல்வி இல்லை என்றுதான் சொல்ல வேண்டி இருக்கின்றது.
இலங்கையில வந்து பெருந்தோட்டத்துறையை சார்ந்தவர்கள் கல்வி பெறுவதற்காக 800க்கும் அதிகமான பாடசாலைகள் இருக்கும் பொழுது அந்த அளவுக்கு எண்ணிக்கை இருந்தும் ஏன் அங்கு கல்வி தரம் உயரவில்லை அப்படிங்கிற இந்த கேள்வி வருது இல்லையா, அதுக்கு என்ன பதில் இப்போ?
828 பாடசாலைகள் இருந்தாலும் கூட பாடசாலை எண்ணிக்கைகள் தான் இருக்கிறது. ஆனால் தரமான, அதாவது ஆசிரியர் பலம் இல்லை, கட்டிட பலங்கள் இல்லை, மற்ற அரசாங்கத்திட்ட உதவிகள் இல்லை, இப்ப இப்படி இந்த நிலையில, அதாவது தோட்டத்துல பெற்றோர் தோட்ட வேலைக்கு போக பிள்ளைகளை கொண்டு வந்து அடைச்சி வைக்கிற ஒரு, அது பழைய காலத்து பிள்ளை மடுவமாக தான் பாடசாலைகள் இப்பவும் கணிக்கப்படுது. அது மட்டும் இல்ல, ஆசிரியர் நியமனங்கள் கூட ஒழுங்காக இல்லை. எந்த பாடசாலை எடுத்தாலும் ஆரம்ப கல்விக்கு ஆசிரியர் இல்ல, கணிதம் விஞ்ஞானம் பாடத்துக்கு ஆக்களே இல்லை. இப்ப தகவல் தொழில்நுட்பம் வரைக்கும் உயர்ந்துட்டது கல்வித்தரம். ஆனால் இங்கே இந்த பகுதியில் மின்சாரம் இல்லாத தோட்டங்கள் இருக்கு, தோட்ட பாடசாலைகள் இருக்குது, போக்குவரத்து வசதி சரியான மோசமாக இருக்குது, மழை பெஞ்சால் புகையில்லாத பொருளாதார கஷ்டம் ஒரு பக்கம் தோட்ட தொழிலாளருக்கு, அதால் பிள்ளைகள் அனுப்ப முடியாமல் இருக்கிறாங்க. அரசாங்கத்துக்கு கொடுக்குற வளங்கள் ஒழுங்காக கொடுக்கலன்னு தான் சொல்லணும், அதை தட்டி கேட்கறதுக்கு யாருமே இல்லை. தொழிலுக்காக ஆசிரியர் நியமனம் தோட்ட பகுதியில் நீ வழங்கப்படுதே தவிர பிள்ளைகளுக்காக கொடுக்கப்படையிலன்றதுதான் உண்மையான கணிப்பீடு.
15 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கின்ற இந்த பகுதியில கல்வித்தரம் வந்து ஏன் 60 ஆண்டு காலமாக உயரவில்லை? சமூக ஆர்வலர்கள், அரசியல்வாதிகள், கல்விமான்கள் என்ன செய்யறாங்க?
இப்ப காலப்போக்குல அரசாங்கம் பாடசாலையில இந்த மலையக அரசியல்வாதிகள் இந்த செல்வாக்கு வந்தோன்னா ஒரு வட கிழக்கு மாகாண ஆசிரியர்கள் மலையகத்துக்கு வரக்கூடாதுன்ற ஒரு இது ஒன்று வந்துச்சு. அது அதுக்கு அடிப்படை காரணம் என்ன, மலையக சமுதாயம் முன்னேறக்கூடாது என்ற வாக்கு வாங்கி, அடுத்து தோட்டத்துல தோட்ட தொழிலாளர் இருந்தா தான் அவங்களுக்கு சந்தா வரும்ன்ற ஒரு அபிப்பிராயம். தேவையில்லாத அரசியல் தலைவர்கள் மக்களை பற்றிய மாணவர் கல்வியை பற்றிய சிந்திக்கிறதுக்கு எந்த ஒரு ஆசிரியருக்கும் உரிமை இல்லை, தடையாத்தான் இருக்கு. தமிழ் சமுதாயம் அழிஞ்சாலும் செல்ல கல்வியில முன்னேறாட்டாலும் பரவாயில்லை, அது என்ன பிரச்சனை இல்லை தான், அது நாட்டுக்கு ஒரு இப்படியே இருக்கிறது நல்லது என்று நினைக்கிற ஒரு அபிப்பிராயம் பொதுவாக மத்திய அரசாங்கத்திலேயும் இருக்கு, மாகாண அரசாங்கங்களையும் அதே போலதான் இருக்குது. அதாவது மலையக கல்வி சிந்தனை என்றது எப்பவுமே தோட்ட தொழிலாளர்கள் தோட்ட தொழிலாளர்களாக இருக்க வேணும், அவங்க முன்னேறக்கூடாது.
இப்ப இலங்கையில பெருந்தோட்டத்துறையை சார்ந்த சமூகங்கள் வாழ்கின்ற பகுதிகள் அல்லது மலையக மக்கள் வாழ்கின்ற பகுதிகளில் வந்து கல்வி வசதி நாட்டினுடைய மற்ற பகுதிகளை ஒப்பிடும் பொழுது திருப்தி அளிக்காமல் இருக்கிறது அப்படிங்கிற அந்த கருத்துக்கள் வெளியாகும் பொழுது, இது வந்து தொடர்ச்சியாக சமூகத்துக்குள்ளே ஒரு உரசல்கள், மனஸ்தாபங்கள், மனக்கசப்புகள், பிரிவினைக்கு தொடர்ந்து வழிவகுக்காதா?
நீங்க சொல்றது சரி. இந்த இலங்கையை பொறுத்தவரை விளையாட்டுத் துறையில முற்றாகவே 100%க்கு 100% புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள் தமிழர்கள், மறக்க முடியாது. மலையக தமிழர் மட்டும் பின்தங்கி, அதாவது வாக்கு வங்கிக்காக மட்டும் பயன்படுத்தப்படுகின்ற பெரும்பான்மை சமூகமும் வந்த நிலையும் இதே தான் இருக்கு. மலையகத்துல பெருந்தோட்ட பகுதியில் உள்ள தமிழ் பாடசாலைகளை விட சிங்கள பாடசாலைகள் தரம் உயர்ந்ததாக இருந்தாலும் கூட அவையும் மற்ற நகர்ப்புற பாடசாலைகளை விட தரம் தாழ்ந்ததாகத்தான் இருக்கின்றன. இப்ப இந்த கல்வி சமத்துவமாக கொடுக்கப்பட்டிருந்தால், இந்த நாட்டில் எல்லாரும் சரியான கல்வியை உரிய முறையில் பெற்றிருந்தால் நல்ல அறிவு வளர்ச்சி இருக்கு, நாட்டில் உள்ள பிரச்சனை தீர்ந்திருக்கும். இந்த பிள்ளையை திருத்துவதற்கு இதுவரை எவருமே முன்வரவில்லைன்றதுதான் உண்மையான நிலை.
மலையகத்தில் இருக்கும் கல்வி மற்றும் சமூக நிலவரங்கள் குறித்து தொடர்ந்து எழுதி வரும் தர்மலிங்கம் மனோகரன். இந்திய வீட்டு திட்டத்தில் தமக்கு வாய்ப்பு வழங்கப்படாததை கண்டித்து வவுனியாவில் மீள்குடியேறிய மக்கள் இன்று போராட்டம் ஒன்றை நடத்தியிருக்கிறார்கள். இந்த போராட்டம் குறித்த செய்தியை தருகிறார் வவுனியாவில் இருக்கும் செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இந்திய வீடமைப்பு திட்டத்தின் கீழ் பயனாளிகளை தெரிவு செய்வதில் அரசியல் தலையீடு காரணமாக தங்களுக்கு வீடுகள் கிடைக்கவில்லை என தெரிவித்து 100,000+ இன்று வவுனியாவில் ஆர்ப்பாட்டமும் சாலை மறியல் போராட்டமும் நடத்தியிருக்கின்றார்கள்.
மினிபாமிலிருந்து வந்திருக்கிறோம், 300 வீடு கிட்டத்தட்ட வேணும், தவறங்கள் இருக்கிறோம், கஷ்டம் ஐயாங்களும் இந்தியன் வீடுகளெல்லாம் இடங்களை சொல்லிக் கொண்டிருக்கீங்க, வீடு தந்த பாடா காணையில.
வவுனியா மாவட்ட பிரஜைகள் குழுவினரும் மீள்குடியேறியோர் நலன் பெறும் அமைப்பினரும் இந்த போராட்டத்திற்கான அழைப்பை விடுத்திருந்தார்கள். இந்திய வீட்டுத் திட்டத்தின் கீழ் போரினால் பாதிக்கப்பட்டுள்ள தங்களுக்கு தரப்பட வேண்டிய வீடுகள் தரப்படவில்லை என கூறி கடந்த 3 மாதங்களில் 2வது தடவையாக இந்த ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றிருக்கின்றது. வீடுகள் கிடைக்காமைக்கு வன்னி மாவட்டத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினரும் அமைச்சருமாகிய ரிசாட் பதியுதீன் அவர்களே காரணம் என பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பில் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கின்றது. ஆயினும் இந்திய வீட்டுத் திட்டத்திற்கான பயனாளிகள் தெரிவிக்கும் தனக்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை என்று அவர் திட்டவட்டமாக ஏற்கனவே மறுத்திருக்கின்றார்.
இந்த 6 மாச ரேசனா அரசாங்கத்தில் கொடுத்த அந்த 12 தகரம் தான் ஒரு வீட்டு திட்டமா, ஒரு மலசல கூடமா, ரோட்டா, எந்த வசதியும் இல்ல.
எங்கள மக்கள் வந்து 1997 வந்து போனவே 13 வருஷம் இடம் பெயர்ந்து 2010 தான் நீங்க வந்து குடியிருந்திருக்கீங்க. குடிய வந்து இப்ப 4 வருஷம் நாங்கள் மூடியோ வந்து இன்னும் எங்களுக்கு அரசால கிடைக்கிற வீட்டு கிடைக்கல, எங்களை பிரதேசம் ஒருவருக்கும் கிடைக்கல.
எங்களுக்கு தகர கொட்டில் எல்லாம் போட்டு தந்திருக்கு. பிள்ளைகளுக்கு அடிக்கடி வருத்தம் என்ன சங்கதி என்றால் தகர கொட்டில் பக்க தாங்க இல்லாமல் எங்களுக்கு கக்கூஸ் மட்டும் கட்டி தந்திருக்கிறோம், மற்ற உதவி இதுவரையும் ஒன்றும் செய்ய இல்லை.
மருதங்குளத்து ஜிஎஸ்பி 6 கிராமம் சேர்ந்துருக்கு சார், 6 கிராமத்துக்கும் வீட்டு திட்டம் கொடுக்கல சார். சரியான கஷ்ட நிலையில எல்லாரும் இருக்கிறேன் சார். வீடு எல்லாம் தண்ணி ஒழுக்கலும் மலையாள பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகளும் இருக்கு, சரியான கஷ்டமா இருக்கு
என பாதிக்கப்பட்ட மக்களில் சிலர் எம்மிடம் தெரிவித்தனர். தெரிவித்தனர். ஆர்ப்பாட்டம் நடத்தியவர்கள் சார்பில் இலங்கை ஜனாதிபதிக்கும் இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுக்கும் மகஜர்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் வடமாகாண சபை உறுப்பினர்களாலும் ஏனைய பிரதிநிதிகளாலும் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்படுவதற்கான மகஜர் வவுனியா அரசாங்க அதிபரிடம் கையளிக்கப்பட்டது. இந்த மகஜரை பெற்றுக் கொண்ட வவுனியா அரசாங்க அதிபர் பந்துல ஹரிச்சந்திரா அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் மத்தியில் தனது நிலைப்பாட்டை எடுத்து கூறினார். உங்களுக்கான வீடுகளை பகிர்ந்தளிப்பதில் இறுதி முடிவெடுப்பது நான் அல்ல, மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவே அந்த முடிவை எடுக்க வல்லது. இருந்தாலும் இப்போது தெரிவு செய்யப்பட்டுள்ள பயனாளிகள் பட்டியலில் குறைபாடுகள் இருந்தால் அது பற்றிய விவரங்களை துல்லியமான தகவல்களுடன் தந்தால் அதனை பரிசீலனை செய்ய முடியும். இந்திய வீட்டுத் திட்டத்தின் 3 கட்டங்களின் கீழ் வவுனியா மாவட்டத்திற்கு 4200 வீடுகளே கிடைத்திருக்கின்றன. எங்களுக்கு 7000 மேற்பட்ட வீடுகள் தேவைப்படுகின்றன. இந்த 4200 வீடுகளை 7000 குடும்பங்களுக்கு எவ்வாறு பங்கிட்டு கொடுப்பது என்பதே இப்போது பிரச்சனையாக இருக்கின்றது. எனவே இந்த விடயம் தொடர்பாக அடுத்த மாதம் நடைபெற உள்ள மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் விவாதித்து ஒரு முடிவு எடுக்குமாறு உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாகாண சபை உறுப்பினர்களிடம் நான் கூறியிருக்கின்றேன். அரசு அதிகாரிகள் ஆகிய நாங்கள் ஒரு எல்லைக்கு மேல் செயல்பட முடியாது. எனவே என்னிடம் வழங்கப்பட்டுள்ள இந்த மகஜரை இந்த விடயம் தொடர்பான எனது சிபாரிசுகளுடன் ஜனாதிபதிக்கும் ஏனைய சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் அனுப்பி வைப்பேன் என்றார் வவுனியா அரசாங்க அதிபர் பந்துல ஹரிச்சந்திரா அவர்கள். இந்திய வீட்டுத்திட்ட பயனாளிகள் தெரிவில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகின்ற பாகுபாடு பற்றி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவராகிய அமைச்சர் ரிசாத் பதியுதீன் அவருடைய கருத்தை பெறுவதற்கு முயன்ற போதிலும் பலன் கிடைக்கவில்லை.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். வடகிழக்கு மாகாணங்களில் காணாமல் போனவர்கள் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழு, முஸ்லீம்கள் காணாமல் போனமை தொடர்பில் அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் மற்றும் கிழக்கு மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தனை விசாரிக்க கோரும் பிரேரணை ஒன்று நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் மட்டக்களப்பில் இருக்கும் செய்தியாளர் உதயகுமார்.
காணாமல் போனவர்கள் தொடர்பாக விசாரணைகளை நடத்தி வரும் ஜனாதிபதி ஆணைக்குழு மட்டக்களப்பு மாவட்டத்தில் முஸ்லிம்கள் காணாமல் போனமை தொடர்பாக துணை அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் மற்றும் முன்னாள் மாகாண முதலமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் ஆகியோரிடமும் விசாரணைகளை நடத்த வேண்டுமென்று நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் கூறுகின்றது. காணாமல் போனவர்கள் பற்றி விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழு தொடர்பான பிரேரணையொன்றை காத்தாங்குடி நகரசபையில் முன்வைத்து உரையாற்றிய அந்த அமைப்பின் உறுப்பினரான ஏ.எம். சஃபில் நலிமி இந்த கோரிக்கையை முன்வைத்தார். காத்தாங்குடி நகரசபையில் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்க உறுப்பினர்கள் சுயேட்சைக்குழுவாக அங்கத்துவம் பெற்றுள்ளார்கள். குறித்த பிரேரணை தொடர்பாக பிபிசி தமிழோசையுடன் பேசிய சஃபில் நலிமி,
முஸ்லீம்கள் காணாமல் போய் ஆங்காங்கே அவர்கள் சடலங்களாக புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவ்வாறான அந்த புதை குழிகளை அடையாளம் கண்டு அந்த புதைகுழிகளை தோண்டி அவர்களுடைய சடலங்களை எடுத்து இஸ்லாமிய முறைப்படி அடக்க வேண்டும் என்றும், இரண்டாவதாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நஷ்டஈடுகளை வழங்க வேண்டும் என்றும், இந்த படுகொலைகளுக்கு காரணமாக தற்போது இருக்கிற சமகாலத்தில் இருக்கிற அரசியல்வாதிகளாக இருக்கிறவர்களிடம் இந்த விடயங்களை விசாரணை செய்து அவரிடத்திலிருந்து தகவல்களை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றும், அவர்கள் உண்மையிலே குற்றம் அளித்திருந்தால் அதற்குரிய தண்டனைகளை வழங்க வேண்டும் என்பது நல்லாட்சிக்கான மக்களுடைய பிரச்சனையாக இருக்கிறது. குறிப்பாக 1990 அதிகமான முஸ்லீம்கள் கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு உக்கல் மடத்திலே இந்த இடத்திலே தான் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என முஸ்லீம் சமூகம் நம்புகிறது. எனவேதான் அந்த இடங்களை நாங்கள் தோண்ட வேண்டும் என்று விரும்புகிறோம்
என்று கூறிய அவரிடம், அரசாங்கத்தில் உள்ள அரசியல்வாதிகள் என்று யாரை குறிப்பிடுகின்றீர்கள் என்று கேட்டபோது,
முன்னாள் முதலமைச்சர் சிவனேந்திர சந்திரகாந்தன், பிரதியமைச்சராக இருக்கிற விநாயகத்தி முரளிதரன் ஆகியோர் விடுதலை புலிகள் இயக்கத்திலே கடந்த காலங்களிலே இருந்தவர்கள். இவர்கள் அவ்வாறான படுகொலைகள் நடக்கும் அந்த இயக்கத்தில் இருந்ததன் காரணமாக அவர்கள் இப்படியான தகவல்களை அவர்கள் அறிந்து வைத்திருக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே அவர்களிடத்திலே நாங்கள் விசாரணை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம். அதன் ஊடாக பல தகவல்களை இந்த ஆணைக்குழு பெற்றுக் கொள்ள முடியும் என்று நாங்கள் கருதுகிறோம். சொல்ல போனால் இவ்வாறாக இந்த பிரச்சனைகளை சுமூகமாக தீர்ப்பதாக இருந்தால் இவ்வாறான விசாரணைகள் நீதியாக இடம்பெற வேண்டும் என்றுதான் நாங்கள் சொல்கிறோம். இந்த விடயத்தை ஒரு 2 சமூகங்களுக்கு இடையிலே பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக நோக்காமல் நாங்கள் விடுத்த இந்த கோரிக்கையானது உண்மையிலேயே முஸ்லீம்கள் புதைக்கப்பட்டிருக்கிற இடங்களை அடையாளம் காண வேண்டும். அந்த அடையாளம் காண்பதற்கு இந்த 2 அரசியல்வாதிகளிடத்திலிருந்து இந்த உதவிகளை நாங்கள் பெற வேண்டும் என்றுதான் நாங்கள் விரும்புகிறோம்
என்று பதிலளித்தார் சஃபில் நலிமி. இருந்த போதிலும் நகரசபையில் இவரால் முன்வைக்கப்பட்ட பிரேரணை நிராகரிக்கப்பட்டுள்ளது.
நேரடியாக இந்த விடயத்தை ஆணைக்குழுவுக்கு நாங்கள் எடுத்துச் சேர்ந்து இந்த விடயங்களை முன்வைக்க இருக்கிறோம்
என்று குறிப்பிட்டார் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தைச் சேர்ந்த ஏ.எம். சஃபில் நலிமி. இது தொடர்பில் காத்தாங்குடி நகரசபை தலைவர் எஸ்.எச். அஸ்பரை தொடர்பு கொண்டு கேட்டபோது,
அவர்கள் முன்வைத்த இதில் வினாய் மூர்த்தி முரளிதரனையோ இல்ல முன்னாள் முதலமைச்சர் பிள்ளையானையோ விசாரிக்க வேண்டும் என்று அதில் குறிப்பிடப்படவில்லை. அதில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயம் கடத்தப்பட்ட முஸ்லீம்களை இடங்களை கண்டுபிடித்து அவங்களது அந்த புதைகுழிகளை தோண்டி இதை அடையாளப்படுத்தப்பட வேண்டும், அந்த குற்றத்தை புரிந்தவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்ற விடயம் தான் குறிப்பிடப்பட்டிருந்தார்கள். பிள்ளையானையோ முரளிதரன் அமைச்சரையோ இதில் அவர்கள் எழுத்து மூலமோ அல்ல குறிப்பிடப்படவில்லை. அடுத்த விடயம் என்னவென்றால், இது சம்பந்தமாக நாங்கள் ஏற்கனவே மாகாண சபை உறுப்பினர் சிபி பார் பொறியியலாளர் அவர்களால் இதுக்குரிய ஆவணங்கள் வழங்கப்பட்டு இந்த புதைகுழியை தோண்டுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வரும் வாரங்களில் இந்த புதைகுழி அடையாளப்படுத்தப்பட்டு இந்த புதைகுழியை தோண்டப்படும். தற்பொழுது நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் அவர்கள் அரசியல் இலாபத்தை கருதி இந்த விடயத்தை முன்னெடுத்துள்ளார்கள்
என்று தனது பதிலில் குறிப்பிட்டார் காத்தாங்குடி நகரசபை தலைவர் எஸ் எச் அஸ்பர்.
மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்து இந்திய செய்தி ஒன்று. திமுக தலைவர் மு கருணாநிதியின் மகனும் திமுக பொருளாளருமான மு க ஸ்டாலினுக்கு கூடுதல் பாதுகாப்பு கோரி திமுகவின் நாடாளுமன்ற குழுவின் தலைவர் டி ஆர் பாலு இந்திய மத்திய அரசிடம் கோரிக்கை விடுத்திருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. இந்த கோரிக்கை குறித்து டி ஆர் பாலு அவர்களிடம் தொடர்பு கொண்டு கேட்டேன்.
கொஞ்ச நாளைக்கு முன்னால மதுரையில தளபதி போய் இறங்கும் போது லட்சக்கணக்கான பேர் நிறைய கூடி யாரும் அந்த சிஆர்பி அவர் கொடுத்துருக்க ப்ரொடெக்ஷன் பாதுகாப்பு கொடுத்துருக்க போலீஸ் அவங்களால மேனேஜ் பண்ண முடியவே இல்லை. அந்த அந்த சமயத்துல வந்து அந்த பாதுகாப்பு படையினர் வைத்திருந்த வெப்பன்ஸ் எல்லாம் கூட காணாம போச்சு, சில காண்டிடேட்ஸ் எல்லாம் காணாம போச்சு இந்த பத்திரிகையில வந்தது. சோ அன்னைக்கே அதை வந்து நான் ஹோமேஸ்வர் கவனத்துக்கு கொண்டு போய் அந்த மாதிரி இந்த மாதிரி இருக்குது, அதனால அவருடைய பாதுகாப்பு வந்து அப்கிரேட் பண்ணி கொடுக்கணும், இசட்ல இருந்து இசட் பிளஸ் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த அது வந்து கடிதமா கேட்டாங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னால கடிதமா கொடுத்துருக்காங்க. தலைவர் அது தலைவர் கொடுத்துருந்தா சொல்லி ஒரு பத்திரிகை வந்து அது மாதிரி கொடுக்கல. நான் தான் குழு பாராளுமன்ற குழு தலைவர் முறையில தலைமை ஸ்டாலின் வந்து இப்போதான் அவர் ஸ்டார் கேம்பெயினர், இப்போ நடக்க போற தேர்தல்லையும் இப்போ அவர் ஸ்டார் கேம்பெயினரா இருக்காரு. லட்சக்கணக்கான பேர் வந்து கூடுறாங்க, சுப்பிரமணிய சாமிக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க, பல பேருக்கு வந்து சாதாரணமா இருக்கும் போதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இவர் வந்து ஸ்டார் கேம்பெயினரா இருக்காரு, அது மட்டும் இல்ல பார்ட்டியினுடைய மொத்த இதுல வந்து இவரு செஞ்சிட்டு இருக்காங்க, பார்ட்டி ஆக்டிவிட்டி இவங்க நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. தேவைப்படங்களும் கொடுக்கணும், அப்ப அந்த தேவை வந்து ஸ்டாலினுக்கு அதிகப்படியான தேவையா இருக்கு, அதாவது பாதுகாப்பு கொடுக்கணும், வேறிய பாதுகாப்பு கொடுக்கணும் சொல்லிருக்காங்க.
யார்கிட்ட கொடுத்தீங்க இந்த கடிதத்தை?
பிரைம் மினிஸ்டர் கொடுத்தா ஹோம் மினிஸ்டர் கொடுத்துருக்கேன்.
இன்னைக்கு
என்னுடைய
கேள்வியே அதுதான், அது கேக்கிறதுக்கு முன்னாடி நீங்க பதில் சொன்னீங்க. அதாவது நேற்று வந்து அழகிரி தொடர்பான பிரச்சனை உச்சகட்டத்தை எட்டி இவ்வளவு கலேபரம் நடக்கும் போது நீங்க இப்படி ஒரு கோரிக்கையை இன்னைக்கு கொடுத்தீங்கன்னா அதோட தொடர்புடையதா தானே பார்க்கப்படும்? திமுகவின் நாடாளுமன்ற குழுவின் தலைவர் டி ஆர் பாலு. அடுத்து இன்றைய பலகணியில், சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கும் சாப்பாட்டு கடை. பாகிஸ்தானில் உணவகம் ஒன்றை தொடங்கி சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார் பிரெஞ்சு நாட்டு சமையல் கலைஞர் ஒருவர். அங்கு என்னதான் பிரச்சனை என்று பார்க்க சென்றார் பிபிசியின் உருது சேவையின் ஹனியா அலி. அவரது பெட்டகத்தை தமிழில் தருகிறார் சிவராமகிருஷ்ணன்.
பாகிஸ்தானின் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் ஒரு உணவகத்தை திறந்தார் பிரான்சை சேர்ந்த ஒரு சமையல் கலைஞர். வியாபாரம் நடந்ததோ இல்லையோ, பிரச்சனைகள் மட்டும் உடனடியாக எழுந்தது. முஸ்லீம் மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பதாக கூறி பாகிஸ்தானிய முஸ்லீம்களுக்கு உணவு வழங்க லெமேசோன் உணவகத்தில் சமையலுக்கு பொறுப்பானவர் மறுத்துவிட்டார். காரணம், அந்த உணவகத்தில் மதுவும் ஹலால் முறைப்படி தயாரிக்கப்படாத உணவும் அங்கு விற்கப்படுவதால். ஆனால் ஆச்சரியம் அளிக்காத வகையில் பல பாகிஸ்தானியர்கள் இது குறித்து கோபமடைந்தார்கள். உடனடியாக ட்விட்டரில் பெரிய கருத்து மோதல், கூச்சல், குழப்பங்கள், கண்டனங்கள் ஆகியவை மேலோங்கின. உள்ளூர் பத்திரிகையாளரான சிரில் அல்மேடா அந்த பிரெஞ்சு உணவகத்தின் கொள்கைகளை பற்றி கேள்விப்பட்டு அங்கு சென்றார். பின்னர் ஆரம்பித்தது சிக்கல்.
இப்படி ஒரு பிரச்சனை இருப்பதாக அந்த உணவு விடுதி திறந்து சில வாரங்கள் ஆன பிறகுதான் எனக்கு தெரிய வந்தது. இஸ்லாமாபாத்தில் புதிதாக திறக்கப்பட்டுள்ள ஒரு உணவகத்தில் பாகிஸ்தானியர்களுக்கு அனுமதி இல்லை என்று கூறப்படுகிறது என்று சில நண்பர்கள் எனக்கு கூறினார்கள். அது சாத்தியம் என்றே என்னால் நம்பவே முடியவில்லை.
சரி, அடுத்து என்ன? தான் ஒரு செய்தியாளர் என்பதை வெளிக்காட்டாமல் உள்ளூர் வாடிக்கையாளர்களுக்கு உணவு வழங்க மறுக்கிறது என்பதை பார்க்க செல்கின்றார் அல்மேடா. இதை உறுதி செய்து கொள்வதற்காக வேறு ஒரு பெயரில் அந்த உணவகத்தில் சாப்பிட செல்வதற்காக முன்பதிவும் செய்தார் அவர். ஆனால் அங்கு சென்றபொழுது கேள்விப்பட்டதுதான் நடந்தது. உடனடியாக ட்விட்டரில் இதற்கு எதிராக ஒரு பிரச்சாரத்தை அவர் மேற்கொண்டார். நிறவெறி கொள்கை வேண்டாம் என்று அவர் அதில் எழுதியுள்ளார். இது நகைப்புக்குரிய முட்டாள்தனமான நடைமுறைக்கு ஒத்துவராத ஒரு விஷயம் என்று பிபிசியின் ஆசிய ஒலிபரப்பு பிரிவிடம் அல்மேடா கூறினார்.
Something preposterous, like I am going to operate a restaurant in Islamabad.
முட்டாள்தனமான ஒரு முடிவுக்கு எதிரான தனிப்பட்ட முறையில் நான் எடுத்த நடவடிக்கைதானது. இஸ்லாமாபாத்தில் ஒரு உணவகத்தை திறப்பேன், ஆனால் பாகிஸ்தானியர்கள் அங்கு வர முடியாது என்றால் அது போலித்தனமானது மட்டுமல்ல பைத்தியகாரத்தனமானதும் கூட. வர்த்தக நோக்கத்தில் ஒருவர் ஒரு தொழிலை முன்னெடுக்கிறார் என்றாலும் அது இப்படியான கொள்கையின் அடிப்படையில் அது வெற்றி பெறுமா அல்லது உப்புச்சப்பில்லாத வகையில் இருக்குமா?
ஆனால் லெமெசோ உணவகத்தின் உரிமையாளரும் தலைமை சமையல்காரருமான பிலிப் லெஃபரூஜ் இந்த கருத்துடன் உடன்படவில்லை. இந்த விஷயத்தில் அவரது பார்வையும் எண்ணமும் வேறு மாதிரியாக உள்ளது. முஸ்லிம் மக்களின் உணவு வழக்கங்களுக்கு ஏற்ற வகையில் தமது சாப்பாட்டுக் கடையில் உணவு இல்லை என்பதாலேயே அந்த முடிவுக்கு வந்ததாக அவர் கூறுகின்றார். அதேபோல அவர்களது, அதாவது பாகிஸ்தானிய முஸ்லிம்களுக்கு மதுவும் அவரால் வழங்க முடியாது.
We have to respect the country. If you want to do this kind of thing, you do like all the clubs are doing in Pakistan. Of course, don't offend the Pakistani culture.
இந்த நாட்டை நாங்கள் மதிக்க வேண்டும், இப்படியான ஒரு செயலை முன்னெடுக்க வேண்டும் என்றால் பாகிஸ்தானில் கிளப்புகள் எப்படி நடத்தப்படுகின்றனவோ அதை போல நடத்த வேண்டும். அதாவது பாகிஸ்தானின் கலாச்சாரத்தை, முஸ்லிம்களின் கலாச்சாரத்தை மதிக்க வேண்டும். இங்கு சில விஷயங்களை செய்ய முடியாது என்பது நமக்கு தெரியும். எனவே இங்குள்ள மக்களை மதிப்பதை தவிர நான் வேறு எதுவுமே செய்யவில்லை.
முஸ்லிம்கள் ஒருபுறம் இருக்க, பாகிஸ்தானில் உள்ள கிறிஸ்தவர்களும் இது குறித்து கவலை கொண்டுள்ளார்கள். அங்குள்ள சிறுபான்மை கிறிஸ்தவ சமூகத்தைச் சேர்ந்த நவீன், மத அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களை தடை செய்வது என்பது அவர்களது அடிப்படை உரிமையை மீறும் ஒரு செயல் என்கின்றார். அதாவது தங்களுக்கு எது தேவை அல்லது தேவையில்லை என்பதை முடிவு செய்து கொள்ளும் உரிமையை மறுப்பது அது என்கின்றார் நவீன்.
What he could probably do is he could tell the client that well this is what's available on the menu and if you're okay with it then please do come and visit us.
நீங்கள் என்ன செய்ய முடியும் என்றால் நீங்கள் வாடிக்கையாளரிடம் கூறலாம், இதுதான் மெனுவில் உள்ளது, இது உங்களுக்கு சரி என்றால் எங்கள் உணவகத்துக்கு வாருங்கள். அவர்களின் விருப்பங்களை குறைக்கவோ அவர்களின் விருப்பத்தை பறிக்கவோ அவருக்கு அவசியம் இல்லை என்று நான் நினைக்கிறேன். அவர்களின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு தேர்வு செய்வதை அவர்களிடமே அவர் அளிக்கலாம், பின் அவர்கள் தங்களின் முடிவை எடுக்கலாம்.
பிரிட்டனைச் சேர்ந்த பாகிஸ்தானிய முஸ்லிமான சாரா, அது அவரது உண்மையான பெயர் இல்லை என்றாலும், அந்த உணவகத்தில் சாப்பிட அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு இரட்டை குடியுரிமை இருந்ததால் அங்கே சாப்பிட வருவதற்கு முன்பே பதிவு செய்து கொள்ள முடிந்தது. எனினும் உணவு உண்ட பிறகு அவர் குறித்த தகவல்களை அளிக்குமாறு அவர் கோரப்பட்டுள்ளார். இந்த பிரச்சனை முழுவதையும் அந்த உரிமையாளர் வேறு வகையில் கையாண்டிருக்க வேண்டும் என்று சாரா கருதுகின்றார்.
The owner could have handled this a lot better. I think it would have been enough if he had simply, you know, found some way to communicate.
அந்த உரிமையாளர் இந்த பிரச்சனையை வேறு விதமாக மேலான வகையில் கையாண்டிருக்கலாம். ஹலால் அல்லாத உணவும் மதுவும் அங்கு பரிமாறப்படுகின்றன என்பதை அவர் மக்களிடம் தெரிவிக்க ஒரு எளிமையான வழியை கண்டிருந்தால் அதையடுத்து அங்கு சாப்பிடலாமா வேண்டாமா என்று மக்களே முடிவெடுத்திருப்பார்கள்.
ஆனால் சாராவுடைய கருத்துக்களுடன் லாகூரில் வசிக்கும் ஷஹாபத் ஜக்காரியா உடன்படவில்லை. பாகிஸ்தானில் மதம் என்பது மிகவும் உணர்வு பூர்வமான விஷயம் என்பதால் இதற்கான யதார்த்தமான தீர்வு என்பது உணவு மேசைகளை முஸ்லிம்கள் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள் என்று தனித்தனியாக பிரித்து வைத்திருந்தால் அது முஸ்லிம் மக்களின் உணர்வுகளை புண்படுத்தி இருக்காது என்று கூறுகின்றார்.
It is a matter of the law. We cannot legitimately and legally serve alcohol or pork to Muslim Pakistanis.
இது சட்டத்திற்கு உட்பட்டது. சட்ட ரீதியாக அவர் முஸ்லிம் மக்களுக்கு மதுவும் பன்றி இறைச்சியும் பரிமாற முடியாது. எனவேதான் அவரால் முஸ்லிம் அல்லாத பாகிஸ்தானியர்களை மட்டும் அனுமதிக்க முடியும்.
இவ்வளவு பிரச்சனைகளும் சமூக வலைதளங்களில் கருத்து மோதல்களும் ஏற்பட்ட பிறகு அந்த உணவகத்தின் உரிமையாளர் பிலிப்போ லெமெசோனை ஒரு தனிப்பட்ட கிளப்பாக மீண்டும் திறக்க விரும்புவதாக கூறுகின்றார். அதே நேரம் அதில் யார் உறுப்பினர்களாக இருக்கலாம் என்பதை தான் மட்டுமே முடிவு செய்வேன் என்பதிலும் அவர் உறுதியாக இருக்கின்றார்.
I will reopen on Tuesday as a private club. The membership criteria, the people who love the French food, that's all. There is no new restriction.
இதை நான் அடுத்த வாரம் ஒரு தனிப்பட்ட கிளப்பாக மீண்டும் திறக்கப் போகிறேன். உறுப்பினராக யார் யார் சேரலாம் என்றால்
யாருக்கெல்லாம் பிரெஞ்சு உணவு பிடிக்குமோ அவர்கள் அனைவருமே சேரலாம். அவ்வளவுதான், வேறு எந்த தகுதியுமே கிடையாது. இந்த கிளப்பானது வெளிநாட்டு கடவுச்சூட்டு உள்ளவர்களுக்கும் பாகிஸ்தான் உள்ள சிறுபான்மை இனத்தவருக்கும் திறந்திருக்கும்.
அடுத்த வாரம் இந்த உணவகம் மீண்டும் திறக்கப்பட்டாலும் பிரச்சனைகளை கடந்து இது சூடு பிடித்து வெற்றிகரமாக நடக்குமா என்பதே இப்பொழுது எழுந்துள்ள ஒரு கேள்வி.
பிபிசியின் ஹனிஃபா அலியின் பெட்டகத்தை தமிழில் தந்தவர் சிவராமகிருஷ்ணன். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.